நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேருளமுயவே ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் முழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று ஒரு கேள்வி மாத்திரம் வந்திருக்கின்றன. ஒரு மாதத்திற்கு முன் வந்த ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் காணாமல் இருக்கின்றது. அதையும் சேர்த்து இரண்டு கேள்வியாக பதில் கண்டுவிடுவோம். இன்று வந்த கேள்வி என்னவென்றால், ஒரு சாதகரிடமிருந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த வகுப்பில் இருந்து பல விடயங்கள் அறிவு திறனுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது எனக்கு. அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உபயோகிக்க முயன்று கொண்டிருக்கின்றேன், முயல்கின்றேன். ஆனால் அதில் தொடர்ச்சியாக நிற்க முடியவில்லை. அதை செய்யும் போது அதில் நான் நிற்பது எவ்வளவு உகந்தது என்பது தெரிகின்றது. ஆனால் அதை கன்சிஸ்டன்ட் என்று போட்டிருக்கின்றார், தொடர்ச்சியாகத்தான் அதன் வழி நிற்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கு உரிய விடையை நான் இங்கு தருகின்றேன், ஏன் என்னால் நிற்க முடியாதென்று அதற்குரிய விளக்கங்களை நீங்கள் தருவீர்களா என்று சொல்லி நான்கு விடயங்களை தந்திருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், தனக்கு அந்த வழியில் நிற்க முடியாததற்கு காரணம் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவுத்திறன் தான் படித்தளவில் வினையாக இருக்குமா என்று தோன்றுகின்றது. அல்லது எனக்கு பழக்க தோஷமா என்று எழுதியிருக்கின்றார். பழக்க தோஷமா, இல்லையென்றால் ஆணவமா, இல்லையென்றால் சோம்பலா என்று நான்கு விடயங்களை போட்டிருக்கின்றார். அவருடைய சிந்தனை திறன் சரியாக அமைந்திருக்கின்றது. அந்த பழக்க தோஷமா என்றதுக்கு சித்தாந்த சொல்லே நாங்கள் பாவிக்கலாம், சித்தப்பதிவா என்று போட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இருப்பினும் அவர் உலக வழக்கில் பழக்க தோஷமா என்று போட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நான்கு விடயங்களும் நிச்சயமாக சரியான பதில்கள். அவர் ஏன் தொடர்ச்சியாக நல்லவற்றை அறிந்தும் வாழ்க்கை முறையை இந்த அனுபவ நூல்களால் மூலம் அறிந்தும் அதனில் தொடர்ந்து நிற்க முடியாமல் இருக்கின்றது, உள்ளும் வெளியும் உள்ளும் வெளியுமாக நிற்பதாக எழுதியிருக்கின்றார். மிகவும் அருமை. அவருடைய சிந்தனை திறன் நன்றாக இருக்கின்றது. இவர் தந்த நான்கு விடயங்களிலும்தான் முக்கியமாகவே இவை தங்கியிருக்கின்றன. அதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர் அதை நினைத்திருக்கின்றார், அதுதான் காரணமாக இருக்குமோ என்று. முழுக்க முழுக்க அது உண்மையாக இருக்கின்றது, காரணத்தில் முழுமையான உண்மையாக இருக்கின்றது. ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சைவ சித்தாந்தத்தில் அவருடைய சொற்களை முதலாவதாக சொல்கின்றார், இது வினையாக இருக்கலாமா என்று உண்மை. நீங்கள் எவ்வளவுதான் அறிவுத்திறன் எடுத்தாலும் வாழ்க்கை வாழலாம், ஆனால் அதை ஏதோ ஒன்று குறுக்கிடுகின்றது என்று வந்தால் அது மாயை வினையாக இருக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதையும் வெல்ல வேண்டும். ஆகவே அது நாங்கள் பலமுறை படித்த ஒரு விடயம். பழக்க தோஷமாக இருக்குமா என்கின்று கேட்கின்றார். பழக்க தோஷம் என்றால் சித்தப்பதிவு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நீங்கள் ஒரு விடயத்தை ஒரே மாதிரி இவ்வளவு வாழ்க்கையிலும் செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின் மூலம் எது உண்மை என்று துலங்குகின்றது. அதன் வழி நிற்கின்றீர்கள். ஆனால் சிறிது காலத்தின் பின் அதிலிருந்து மீண்டும் தவறி பழைய நிலைக்கு செல்கின்றீர்கள். அதை பழக்க தோஷம் என்று போட்டிருக்கின்றீர்கள். அது சித்தப்பதிவுக்குள் கொண்டு வரலாம். ஏனென்றால் சித்தத்தில் அப்படியான ஒரு விடயம் நடந்தால் நான் இப்படித்தான் செய்வேன் என்பது பதியப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த சித்தப்பதிவுகள் அகலும் வரைக்கும் நீங்கள் உள்ளும் வெளியும் தான் சென்று வர வேண்டும். நீங்கள் அறிவுத்திறனை எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஆகவே அந்த சித்தப்பதிவுகள் மாற்றப்பட வேண்டும். மூன்றாவதாக சொல்கின்றார், ஆணவமா என்று. அது முழுக்க முழுக்க காரணமானது. ஏனென்றால் அது தான் கற்றுண்டிருந்தோம். அதிலிருந்து தான் இறைவன் எங்களை வெளிப்படுத்த முயல்கின்றார். ஆகவே அது முழுமையாக மலப்பரிபாகம் அடையும் வரைக்கும் அது ஒரு காரணகர்த்தாவாக எப்பவும் உண்டு. இறுதியாக சொல்லுகின்றார், சோம்பலா என்று. இதை நாங்கள் ஆன்மீகத்தில் சைவ சித்தாந்தத்தில் அருளாளர்கள் முயற்சி என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த உடல் இறைவன் தந்திருக்கின்றார், உடல் கருவிகளை தந்திருக்கின்றார், உலகத்தை தந்திருக்கின்றார், உலகப் பொருட்களை தந்திருக்கின்றார். ஆனால் அதனுடன் சேர்த்து இன்னொரு விடயத்தையும் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார், நாங்கள் இந்த உடலில் இருக்கும் போது முயற்சி செய்தால்தான் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வினைகளை நாங்கள் அனுபவிக்கலாம். அனுபவித்தால்தான் அதனால் எங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதன் அனுபவம் கிடைத்தால்தான் அறிவுத்திறன் கூடும் என்பது பேராசிரியருடைய கருத்து சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆகவே அந்த முறையில் கூட இந்த அன்பர் அதை சிந்தித்தது, சோம்பலா என்று சொல்லி சிந்தித்தது முழுக்க முழுக்க உண்மையாக அனுகூலமாக அவருடைய இந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இங்கு வேறு சிலவற்றை நாங்கள் கொண்டு வந்து இத்துடன் இணைத்து பார்ப்போம். ஒன்று, நாங்கள் மீண்டும் மீண்டும் படிக்கின்றோம் இறைப்பணி நிற்க வேண்டும் என்று. இறைப்பணி என்றால் இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்று எங்களுடைய அறிவுத்திறனில் எடுத்து விட்டோம். ஆனால் அதன் வழி நிற்க வேண்டும். ஆனால் இந்த அன்பர் எடுத்த அறிவுத்திறனின் படி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றினார் என்றுதான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றாரே தவிர, என்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் இறைவன்தான் செய்கின்றான் என்ற குறிப்பை தரவில்லை. ஆகவே அது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அறிவுத்திறனில் எடுத்த இந்த உடல் கருவிகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை பார்த்திருக்கின்றோம். அதன் மூலம் நாங்கள் எங்களை திருத்தி கொண்டு வருகின்றோம். கருவிகள் எடுப்பவற்றை குறைக்க பார்க்கின்றோம். மற்றவற்றுக்குள் சிக்காமல் இருக்க பார்க்கின்றோம். அப்படி பலவற்றை முயற்சி செய்கின்றோம். முயற்சி இருக்கின்றது. ஆனால் எல்லாம் இறைவனே செய்கின்றான் என்பதுதான் முழுமை. அதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதன் வழி நிற்க தாமதமாகின்றது. நிச்சயம் தாமதமாகும். அது துரிதமாக இருந்துவிட்டால் எல்லாமே அடங்கிவிடும். நிச்சயமாக தாமதமாகும். அதற்கு இன்னும் சிறிது உள்ளே யோசித்து பார்ப்போமாக இருந்தால், ஏன் எங்களிடம் அந்த இறை அன்பு இல்லை என்று கேட்போமாக இருந்தால், நாங்கள் பலவற்றை இறைவனை குருவை நோக்கி சம்பிரதாய முறைப்படிதான் பல செய்கின்றோம். அதாவது கோவிலுக்கு போக வேண்டும், கோவிலில் கும்பிட வேண்டும். அது முடிந்தவுடன் அந்த சிந்தனையே எங்களுக்கு இருக்காது. மீண்டும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகின்றோம். அது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. அதே போல்தான் யோகா வகுப்புகளும் இருக்கலாம். யோகா வகுப்பு இந்த நாளில் இந்த இத்தனை மணிக்கு இருக்கின்றால் அந்த நேரம் மாத்திரம்தான் யோகா, அல்லது சத்சங்கம் இருக்கின்றால் அந்த நேரத்தில் மாத்திரம்தான் சத்சங்கம், அதற்கு பின் உலகியல் ஓட்டம். ஆகவே நாங்கள் எடுத்த அறிவுத்திறனை நிகழ்காலத்தில் நிகழ்த்த வேண்டும் என்பது அடுத்த வைராக்கியமாக இருக்க வேண்டும். முதலாவது வைராக்கியம் இறைப்பணி நிற்தல், அதாவது எல்லாம் இறைவனே செய்கின்றான் என்று மீண்டும் 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 எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே நான் என்பது அங்கே என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய நான் என்பது அங்கு குறைங்க தொடங்கிவிடும். ஆகவே அதன் பின் நிகழ்காலத்தில் நிற்க வேண்டும். இறந்த காலத்தை பற்றி நாங்கள் சிந்தனை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக பழைய ஓட்டத்துக்குள் செல்வோம், அதுதான் சித்தப்பதிவுகள். ஆகவே நிகழ்காலத்தில் முடிந்தளவு ஓட பார்க்க வேண்டும். நிகழ்காலத்தில் ஓடுவதற்கு இறைப்பணி என்பது மிகவும் முக்கியமானதொன்று. அது தெரிந்தால்தான், அதை உணர்ந்தால்தான் நாங்கள் நிகழ்காலத்தில் ஓடுவது சரியான முறையில் அமையும் என்பது இன்னொன்று. ஏனென்றால் இதற்கு சைவ சித்தாந்தத்தில் உதாரணம் சொல்கின்றார்கள். ஒரு சூரியன் இருக்கின்றார், அவர் அந்த சூரிய ஒளி மூலம்தான் எங்களுக்கு உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் எங்களுடைய கண்ணுக்கு அகப்படுகின்றன. நாங்கள் இந்த கண்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றோம் என்று இதை ஒரு உபமானமாக எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களையும் சூரியன் வந்தவுடன் இருள் அகன்றவுடன் பார்க்கின்றோம். எப்போவாவது நாங்கள் நிமிர்ந்து சூரியனை பார்த்திருக்கின்றோமா? பேராசிரியர் சொல்கின்றார், இல்லை. ஆனால் இந்த சூரியனால் தான் அவ்வளவு பொருட்களும் எங்களுக்கு தெரிகின்றது. நாங்கள் அந்த பொருட்களை பார்த்து அதில் லயித்துப் போய் இருக்கின்றோமே தவிர சூரியனை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. அதே போலத்தான் எல்லாம் இறைப்பணியில்தான் நடைபெறுகின்றது. இறைவன் தான் செய்கின்றான் என்று தெரிகின்றது. ஆனால் அவன் என்ன எங்களை செய்ய விடுகின்றானோ அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர இறைவனை பற்றி சிந்திப்பது குறைவு. சிந்திக்கின்றோம், இல்லை என்பதெல்லாம் முழுமையாக சிந்திப்பதில்லை. அதை இறை நாட்டம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அந்த உவமானத்தை அப்படி பார்த்து கொள்ளுவோம். ஏனென்றால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் விடயம். சூரிய ஒளியில் இருந்து நாங்கள் எல்லாவற்றையும் கண்ணூடாக பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் சூரியனை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. அட, இந்த சூரியன் தானா இவ்வளவையும் செய்கின்றதென்று கேள்வி கேட்பதும் இல்லை. ஆனால் தெரியும், சூரியன் வெளிச்சத்தில் தான் பார்க்கின்றோம் என்று. ஆனால் சூரியனை நாடுவதில்லை. அதே போல் இறை அருளால்தான் இவ்வளவு நடைபெற்றாலும் நாங்கள் இறையை நாடுவதில்லை, இறையை பார்ப்பதில்லை, நாடுவதில்லை, உணர்வதில்லை என்று பலவிதமாக சொல்லலாம். ஆகவே இதை ஒரு உவமானமாக பேராசிரியர் சொல்லுவார். அதே நேரம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால், இந்த அன்பருடைய கேள்வியை சிற்றின்பம் பேரின்பம் என்ற முறையில் பார்த்தால், நாங்கள் இந்த உலகம் உலகத்தில் இருக்கும் பொருட்களுக்குள் அகப்பட்டு அறிவுத்திறன் கிடைத்தாலும் இந்த அன்பர் சொன்னபடி அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வி. நிச்சயமாக இந்த சிற்றின்பம் பேரின்பமும் அதில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். சிற்றின்பம் என்றால் இன்னொரு வகையாக பேராசிரியர் சொல்வார், பெரும் துன்பம். பேரின்பம் என்றால் ஆனந்தம். ஏன் சிற்றின்பத்தை பெருந்துன்பம் என்று சொல்கின்றார்கள்? சிற்றின்பம், இன்பம், இந்த உலகியல் இன்பம் எங்களுக்கு கிடைக்கும் போது இலவச இணைப்பாக துன்பம் இருக்கின்றதும் அதை சூட்சுமமாக இருப்பதால் நாங்கள் அதை உணர முடியாத நிலையில் இருக்கின்றோம். அதுவும் சிறிய துன்பம் அல்ல, பெருந்துன்பம் இருக்கின்றது. இதை கூட அது இருக்கின்றதென்று அறிந்தால் கூட அதன் வழி நிற்க முடியவில்லை. இதையும் வெல்ல வேண்டுமென்றால் நான் ஒன்றும் இல்லை என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். இங்கும் இறைப்பணிதான் உயர்ந்து நிற்கின்றது. இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்றால் இந்த இலவச இணைப்பை பற்றி கூட நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. ஆனால் அதில் நிலை நிற்க முடியவில்லை என்பதுதான் இந்த அன்பருடைய விடயம். ஆகவே இந்த சிற்றின்பத்தால் எங்களுக்கு கிடைப்பது பெருந்துன்பம் என்பது நன்றாக தெரிய வேண்டும். ஆகவே அதிலிருந்து விலத்த வேண்டுமென்றால் பேரின்பத்தை, அதாவது இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதைவிட இன்னொரு முக்கியமான விடயம் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்தது ஞாபகத்திற்கு வர வேண்டும். இந்த உயிர்களால் ஆன்மாவால் ஒன்றையும் செய்ய முடியாது. அது ஆன்மாவின் இயல்பு. அறிவித்தால்தான், அறிவு தன்மையை கொண்டதுதான் உயிர் என்று தெரிந்த பின்னும் நாங்கள்தான் செய்கின்றோம், எங்களுக்கு ஒருவரும் அறிவிக்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். அதுதான் பெருந்துன்பம். ஆகவே நீங்கள் இந்த இரண்டு மூன்று விடயங்களை முக்கியத்துக்கு கொண்டு வந்தால் இறைப்பணி நிற்றல், நிகழ்காலத்தில் வாழ்தல், நான் தான் செய்கின்றேன், அதாவது உயிரின் எங்களுடைய இயல்புகள், இயற்கையான சிறப்பியல்புகளை நாங்கள் மறந்து வாழ்தல், நாங்கள் இறைவனில்தான் சார்ந்திருக்கின்றோம் என்பதுதான் அந்த இறுதி செய்தி. ஆனால் பலவற்றை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம் அறிவுத்திறனில். அவற்றையெல்லாம் இங்கு எடுத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமா சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது? இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் புருவ மத்தியில் தன்னுடைய சிவ நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி தந்திருக்கின்றது. ஆன்மா, ஒவ்வொரு ஆன்மா, ஒவ்வொரு உடலிலும் அவன் புருவ மத்தியில் ஆடுகின்றான் ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் என்றால் அதனுடைய கருத்து என்ன? அந்த ஆன்மாவின் அறிவுத்திறன் வினைகளுக்கு ஏற்றபடி அவன் நடனம் ஆடுகின்றான். அதனுடைய கருத்து என்ன? சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. சக்தி இரண்டு வகைப்படும் என்று படித்திருக்கின்றோம். ஒன்று திரோதான சக்தி, மற்றது அருள் சக்தி. இதை நாங்கள் அஞ்செழுத்துடன் படித்திருக்கின்றோம், சிவாய நமவுடன். சிவா மேலையும் யானாக்கு நடுவிலும் நாமா கீழையும் என்று படித்திருக்கின்றோம். இங்கு இறைவன் என்ன செய்கின்றான்? திரோதான சக்தி நாமா, இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்களில் நாங்கள் விழுந்து சுழறுவதற்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றால் இறைவனின் இயக்கத்தில், ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அப்போது இறைவன் ஊன நடனம் செய்கின்றான் என்றும் படித்திருக்கின்றோம். அதே நேரம் இதிலிருந்து நாங்கள் மீட்கப்படும் போது இறைவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்நிதி பாதம் மூலம் மீட்கப்படும் போது நடுவில் இருக்கும் ஆன்மாவாகிய நாங்கள் இந்த திரோதான சக்தியின் இயக்கம் குறைந்து அந்த திரோதான சக்தி எங்களை அருள் சக்தியிடம் கொடுக்கின்றது. மேலே அங்குதான் ஞான நடனம் நடைபெறுகின்றது இறைவனால் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையை அடைந்தவுடன் நாங்கள் பதிஞானத்திற்காக அந்த அருளாயி என்று சொல்லப்படும் திரோதாயி அருளாயி என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த அருளாயி மூலம் அவள் எங்களை இறைவனின் பாதத்தில் பதிஞானத்திற்காக நிறுத்துகின்றாள் என்பது ஐந்தெழுத்தின் மகிமை. அதை வைத்தும் படித்திருக்கின்றோம். ஆகவே எல்லாம் சொன்னபடிதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில். ஒன்றும் பிழையாக நடக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் யானா சிவாய நம, யானாவில் இருக்கும் ஆன்மா நடுவில் இருக்கின்றது, அங்குதான் எல்லா விடயங்களும் அடங்கி இருக்கின்றன. அதை நாங்கள் பதிபசு பாசமாகவும் பார்க்கின்றோம். பதி ஒரு புறமும் பாசம் ஒரு புறமும் இருக்கின்றது, நடுவில் பசு இருக்கின்றது ஆன்மாவாகிய நாங்கள். ஆகவே இறைவனின் இயக்கம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. இங்கு என்ன இறுதியான செய்தி என்றால், எல்லாம் எங்களுடைய இயக்கத்தில்தான் இருக்கின்றன. எங்களுடைய இயக்கம் என்றால் இங்கு மீண்டும் சொல்கின்றேன், இறைவன் எங்களை இயக்குவதில்தான் இருக்கின்றன. நாங்கள் இயங்க முடியாது. ஆனால் அந்த இயக்கத்தில் இறைவன் எங்களுக்கு இப்படியான நல்ல விடயங்களை ஆகம வேதங்கள் மூலம், இந்த நூல்கள் மூலம் அறிவுத்திறன்களை தந்து கொண்டிருக்கின்றான். அதை உணர்ந்து, அதை உள்வாங்கி, அதன் வழி தொடர்ச்சியாக நின்றால்தான் நாங்கள் அதை கடக்கலாம். இந்த அன்பருடைய கேள்வி, தன்னால் தொடர்ச்சியாக நிற்க முடியவில்லை என்று அதற்குரிய பதிலை மிகவும் நன்றாக தந்திருக்கின்றார். எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்தது, அவருடைய சிந்தனை போக்கு இவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றது என்று. ஆனால் அதை தொடர்ந்து அவருக்கு இந்த விடயங்களை கொஞ்சம் விரிவாக சொல்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு புள்ளியாக அதை நினைத்துவிட்டு அது சரி, அது வினைதான், அல்லது அது என்னுடைய சோம்பல்தனம்தான், அல்லது ஆணவம்தான், அல்லது என்னுடைய என்ன சொன்னார், அதில் ஒரு சொல்லி சொன்னார், அதன் மீனிங் என்ன, சித்தப்பதிவு தான் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது ஒரு சொல்லுக்குரிய பொருள். அதற்கு மேலே அந்த அன்பரால் போக முடியாது என்பதால் இந்த கூடிய விளக்கத்தை முடிந்தளவு எடுக்கின்றேன் என்று. ஆகவே இதுதான் உண்மை. இவற்றைத்தான் நாங்கள் உணர வேண்டும். இன்னொரு ஓமானமும் சொல்வார் பேராசிரியர், இந்த ஒரு பக்கம் கடவுள், மற்ற பக்கம் உலகம், அதற்கு நடுவில் பசு, இரண்டு இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம், மூன நடனம், ஞான நடனம், பல பல விடயங்கள் வந்திருக்கின்றன சைவ சித்தாந்தத்தில். இந்த வேறுபாடுகளுக்கு அது கொடுக்கப்படும் ஒரு உபமானம் என்னவென்றால், ஒரு பெரியவர் ஒருவர் ஒரு விலாசத்தை நோக்கி செல்கின்றார், ஒரு முகவரியை. நடைபாதையில் கேட்கின்றார் ஒருவரிடம், அந்த இடத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்று. அவர் சொல்கின்றார், நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் வலது புறமாக நடவுங்கள், திரும்ப 1 கிலோமீட்டர் தூரம் இடதுபுறமாக நடவுங்கள், நீங்கள் செல்லும் விலாசம் அங்கு உண்டு. அதுக்கு பக்கத்தில் நிற்பவர் அதை கேட்டுவிட்டு பார்க்கின்றார், இவர் என்ன இப்படி சொல்லுகின்றார், இது வயது போனவராக இருக்கின்றாரே. உன்னை அவர் சொல்கின்றார், ஐயா, நீங்கள் அப்படி வலதுபுறம் போய் இடதுபுறம் போகாமல் இப்படி குறுக்காக, இதில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கின்றது, அதன் மூலமாக நடந்து போவீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த இலக்கை அடைந்து விடலாம் வெகுவாக என்று. அவர் நன்றி சொல்லிவிட்டு நடக்கின்றாராம். நல்ல வெயில் மைதானம், இலங்கை இந்தியாவில் இருக்கும் மைதானம் என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சூடு தாங்காமல் கஷ்டப்பட்டு விரைவாக தன்னுடைய வயதுக்கும் மேலாக முடிந்தளவு நடந்து போய் அடுத்த முடிவில் இருக்கும் ஒரு மரத்தை நோக்கி விரைவாக நடந்து போய் அந்த மரத்துக்கு கீழ் போய் இளைப்பாறுகின்றாராம். அப்போது அவருடைய உணர்வு, தன்னுக்கு இப்போது ஒரு விடயம் ஒன்று கிடைத்து விட்டதே, இந்த நிழல் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது, இந்த வெயில் கொடுமையில் நடந்து வந்தேனே என்று அதிலிருந்து இளைப்பாறி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்து அந்த மைதானத்தை நோக்குகின்றாராம். அங்கு சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதே மைதானத்தில். ஆகவே அவரே சிந்திக்கின்றார், இவர்கள் எல்லோரும் என்னென்று விளையாடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறுவர்கள், அவர்களால் அந்த வெயிலில் விளையாட முடியும். இருப்பினும் அந்த உபமானம் என்ன சொல்கின்றது என்று, அந்த நிகழ்வு முடிந்த பின் அவர்களை பற்றி அந்த உபமானத்தில் சொல்லப்படுகின்றது. பிள்ளைகளை பற்றி வீட்டுக்கு போனவுடன், விளையாடும் போது அவர்களுக்கு அந்த வெயில் சூடு தெரியவில்லை, வீட்டை போனவுடன் ஒருவர் தலையிடு என்கின்றாராம் தங்களுடைய தாயிடம். இன்னொருவர் சொல்கின்றாராம், காலெல்லாம் வெந்து போயிருக்கம்மா, ஏதாவது பூசி விடுங்கள் என்று. இன்னொருவர் சொல்கின்றாராம், எனக்கு இப்போது சரியான அலர்ச்சியாக இருக்கின்றது, தூங்க வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் விளையாடும் போது அவை ஒன்றும் தென்படவில்லை, அதன் பின்தான் இவை தென்படுகின்றன என்று அவர்கள் கூட உணர்கின்றார்கள். அதேபோல்தான் நாங்கள் இறைவனை உணரும் விதம், நாங்கள் இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்களில் அல்லாடிக்கொண்டு திரிகின்றோமே தவிர, அந்த அல்லாடும் போது அதன் துன்பம் தெரியவில்லை, இன்பமாக அல்லாடுகின்றோம். அதில் இணைக்கப்பட்டிருக்கும் பெருந்துன்பத்தை இறுதியாகத்தான் உணர்கின்றோம் என்பதற்கு அந்த உபமானம். ஆகவே இறைவன் இந்த இரண்டையுமே எங்களுக்கு தந்திருக்கின்றான், அது எங்களுடைய வினைக்கேற்றபடிதான் தந்திருக்கின்றான். இருப்பினும் இந்த அறிவுத்திறன் மூலம் எடுக்கும் இறைப்பணி, நிகழ்காலத்தில் வாழ்தல், இவற்றின் மூலம் நாங்கள் இவற்றை தடுமாறாமல் கடந்து கொண்டு போகலாம் என்பது இந்த அன்பருடைய இந்த சிறிய கேள்விக்கு உரிய பெரிய பதில். இந்த அளவு தூரத்துக்கு உங்களை எடுத்து சென்றதுக்குரிய காரணம் இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்திருந்தது. முடிந்தளவு சிந்திக்கின்றேன் இந்த கேள்விக்குரிய பதிலை. அடுத்த கேள்வி, பழைய ஒரு கேள்வி, அந்த மாணவி எனக்கு செய்தி அனுப்பியிருந்தால், நீங்கள் ஐயா ஒரு கேள்வி ஒன்று அனுப்பியிருந்தேன் மாதத்துக்கு முதல், நீங்கள் அதற்கு விடை காணவில்லை போல் இருக்கின்றது என்று. சரி, அது ஒரு சிறிய கேள்வி தான், பெரிய கேள்வி அல்ல. அந்த மாணவியின் கேள்வி என்ன, அந்த நேரம் அனுப்பியிருந்தாங்கள் என்றால், நான் இந்த வயதில் ஆன்மீகத்துக்குள், அதாவது கிரியா யோகத்திற்குள் எங்களுடைய பெற்றோர்கள் போல் இறங்க வேண்டுமா ஐயா? சிறிது காலம் கழித்து இறங்கினால் என்ன? ஏனென்றால் எனக்கு இந்த மற்ற பிள்ளைகள் போல் மற்ற விடயங்களில் எனக்கு ஆர்வம் உண்டு. ஆனால் இந்த கிரியா யோகத்திற்கு இருக்கும்போது என்னுடைய படிப்பையும் கவனித்து கொண்டு கிரியா யோகத்திலும் வளர்ந்து கொண்டு அதே போல் மற்றைய பிள்ளைகள் போலவும் இருக்க எனக்கு முடியாது. நேரம் குறைவாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்தை விரும்புகின்றேன் என்று கேட்கின்றார். நிச்சயமாக இந்த மாணவி சொன்னது உண்மைதான். இந்த மூன்று விடயங்களையும் செய்வதென்றால் மற்றைய மாணவர்கள் போல இந்த மாணவிக்கு நேரம் கிடைக்காது நிச்சயமாக. ஏனென்றால் மற்றவர்கள் இரண்டு விடயத்தை செய்கின்றார்கள். இந்த மாணவி கிரியா யோகத்திலும் செல்ல வேண்டுமென்றால் அது முடியாது. மாணவி சொல்வது உண்மை. இருப்பினும் இந்த மாணவிக்கு மீண்டும் முதற்கன்ற பதிலை வைத்தே சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை மாணவி. எல்லாம் இறைவன் இயக்கத்தில் தான் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய வினைப்பயனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பழைய பிறப்பிலிருந்து கொண்டு வந்ததுதான் வினை. பழைய பிறப்பில் இப்படியான ஒரு தொடசலில் இருந்தபடியால் இந்த கிரியா யோகா தொடசல் இந்த பிறப்பில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, மற்ற மாணவர்களைப் போல் அல்ல. ஆகவே நீங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து முயற்சித்து இந்த மூன்றிலும் நிற்க பழகினீர்கள் என்றால் உங்களுடைய நிகழ்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் மற்ற மாணவர்களை விட உங்களுக்கு இந்த கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது. அதில் முழுமையாக அவ்வளவு நேரத்தை நீங்கள் கழிக்க முடியாவிட்டாலும் அதை விட்டு விலத்தி விடாதீர்கள் என்பது செய்தி. ஆகவே அதில் தங்கியிருங்கள். முடிந்தளவு அதை பின்பற்றுங்கள். நேரம் வரும்போது நீங்கள் அதுக்குள் முழுமையாக வரலாம். ஆகவே இந்த வயது என்று நீங்கள் சுட்டி காட்டினதற்குரிய ஒரு தகவலையும் தந்து விடுகின்றேன். சித்தாந்தத்தில் பல ஆன்மாக்கள் சிறு வயதிலேயே இறைவனை உணர்ந்திருக்கின்றார்கள். நீங்களே படித்திருப்பீர்கள். சமயத்தில் உங்களுடைய வயதில் அம்மா அப்பாக்கள் சொல்லி தந்திருந்தால் திருஞான சம்பந்தர், மெய்கண்டர் எல்லோருக்கும் ரெண்டு மூன்று வயதிலேயே ஞானம் கிடைத்து அவர்கள் இந்த ஆன்மீகத்தில் இருந்தார்கள். ஆகவே சிறிய வயதில் ஆன்மீகத்தில் இருப்பது என்பது ஒரு தப்பு கணக்கு. அதாவது இருக்க வேண்டும், அது நீங்களாக இருக்க முடியாது. இறைவன் தந்தால் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே வயது என்பது ஆன்மீகத்துக்கு ஒருபோதும் தடைக்கல் அல்ல என்பதை உங்களுடைய மனதில் இருந்து எடுத்து விடுங்கள். அதுக்கு இறை அருள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக, நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பவில்லையோ, அதில் நிற்பீர்கள், நிற்கின்றீர்கள். இறை அருள் குரு அருள் இருக்கும்போது அதன் வழி நீங்கள் எப்பொழுதும் சென்று கொண்டே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை செய்தி. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய. இப்போது இணைப்பில் இறைவனையா இருக்கிறீர்கள், கார்த்திகேயனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளுடன் கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சற்சங்கம் மனமே போல கேள்வி பதிலுக்குரிய சற்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய முதலாவது கேள்வியில் அவர் தொடர்ந்து சைவ சித்தாந்த வகுப்புகளில் தொடர்ந்து இருந்தாலும் அவருக்கு அதில் தொடர்ந்து செல்ல முடியாததற்குரிய நாலு காரணங்களையும் தந்து அதற்குரிய மேலதிக விளக்கத்தை கேட்டிருந்தார். எனவே அதற்கு மேலதிக விளக்கம் சிறப்பாக இருந்தது. அதை நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருந்ததை அதை எனக்கு உள்வாங்கிய முறையில் மீண்டும் ஒரு சிறு மீட்டலாக நாங்கள் பார்ப்போமானால், அவருடைய அந்த அதற்குரிய காரணங்கள் நான்கு காரணங்கள் தந்திருக்கின்றார். அதாவது வினைத்திறன், பழக்க தோஷம், ஆணவம், சோம்பலா என்றதை தந்திருக்கின்றார். அதில் வந்து முதலாவதாக வினையாக இருப்பதாம் வினையாக இருக்கலாம் என்பது உண்மை. அதற்குரிய விளக்கம் சிறப்பாக தரப்பட்டது. இரண்டாவது ஆணவமலமாக இருக்கலாமா என்பது, அதற்கும் சற்சங்கத்தில் சிறப்பான கருத்துக்கள் வழங்கப்பட்டது. அதையும் உள்வாங்கினோம். அடுத்து மூன்றாவதாக பழக்க தோஷமா அல்லது சித்தப்பதிவாக என்பதை பற்றி குறிப்பிருந்தார். அது உண்மை, அது அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அந்த சித்தப்பதிவு அகற்றப்படும் போது அது சரிவரும் என்ற தெய்வம் விளக்கமாக கூறப்பட்டது. நான்காவது, சோம்பலா என்று குறிக்கப்பட்டிருந்தால் சோம்பலா என்று கூறுவதை சைவ சித்தாந்தத்தில் முயற்சி என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே முயற்சி வேண்டும். எனவே அவர் நினைத்த சோம்பலா என்பது உண்மை. அவரின் அறிவுத்திறனில் இருந்து வெளிப்பட்ட அவரின் கேள்விக்கு இவற்றுக்கு எல்லாம் பரம்பொருள்தான் காரணம் என்பதை அவர் உணர வேண்டும். அத்துடன் எல்லாவற்றையும் நிகழ்காலத்தில் செய்தால் அது சாதகமாகும் என்ற கருத்தும் தெளிவாக கூறப்பட்டதுடன் இதற்கு சூரிய ஒளி, இறை அருள், சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் என்பது பெருந்துன்பத்தையும் பேரின்பம் பேரானந்தத்தையும் கொண்டு இதற்கு மேலதிக விளக்கம் தரப்பட்டது. அதுவும் சாதகருக்கு தெளிவாக இருந்தது. எனவே இந்த உயிர்கள், அதாவது ஆன்மாவினால் ஒன்றும் செய்ய முடியாதது என்பதும் எல்லாம் பரம்பொருளினால் நடைபெறுகின்றது என்பதை நாம் தெளிவாக புரிய வேண்டும் என்பது உண்மை. அதை உணர்ந்தால் தான் அவருக்கு பதில் புரியக்கூடியதாக இருக்கும். எனவே இடத்திலிருந்து அவருக்கு தெளிவான பதில் கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். அதே நேரத்தில் சத்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த கருத்துக்கள் தெளிவாக புரிந்திருக்கும். அடுத்ததாக இரண்டாவது கேள்வியும், நான் இந்த வயதில் கிரியாயோகத்தில் இணைய வேண்டுமா என்பதை பற்றிய மாணவி சொல்வது உண்மை. ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை, உங்கள் வினை பயன் அதன்படிதான் நடக்கின்ற என்பதும் அதனால் கிடைத்திருக்கின்ற என்பதும் உண்மை. எனவே தங்கியிருப்பது வயது வினைப்படியின் சரியாக வரும் பொழுது நீங்கள் விரும்பியது நடைபெறும் என்பது பதிலாக தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து மேற்கொண்ட கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை கேட்டு மேலும் மேலும் அதை தெளிவிட வேண்டும் என்பது உண்மை. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. முடிந்த அளவு நன்றாக அந்த தொகுப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்தம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் ஒரு மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில தக்க அறிவுபூர்வமாகவும் அருள்பூர்வமாகவும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய சிறப்பு. அந்த சைவ சித்தாந்த சிறப்பை வந்து நமக்கு சிறப்பா கிடைக்கும். சைவ சித்தாந்தம் ஒரு சிறப்பு, இத பேராசிரியர் சொல்லுவாரு, ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் பெருமைப்படுத்துற விஷயம் இல்ல, அதனுடைய உண்மை அதுதான். சைவ சித்தாந்தம் ஒரு சிறப்பு. அந்த சைவ சித்தாந்தத்துல நம்ம சிறப்புடையா இருந்தோம்னா அந்த சொல்லக்கூடிய வார்த்தை சிறப்பாக வந்து நமக்கு அமையும். அந்த சிறப்பாக வந்து அமையக்குள்ள அது சிறப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். உள்வாங்கி அதை வந்து அறிவுபூர்வமா நம்மளை சிந்திக்க வைக்கும். பல விஷயங்களை வந்து கேள்வி பதிலாக கேட்க வைக்கும். இதை வந்து பேராசிரியர் அழகா சொல்லுவார். அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும், குருநாதருடைய நமக்கு ஆசீர்வாதம் வேணும். அதை நம்ம பெற்றுக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் இறைவன் அருள நம்ம விலகி இருக்கக்கூடாது, குருநாதருடைய அருளை விலகி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஒரு சுருக்கமான ஒரு ஒரு பேராசிரியர் சொன்னதுதான், இன்பத்துக்கு பரிசு துன்பம் சொன்னார். அதை வச்சே ஒரு கிளாஸ் நடத்தினார். அதை சுருக்கமா இந்த சத்சங்கத்துல சார் வந்து ரொம்ப அழகா சொன்னார். இதுதான் சத்சங்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. சிறப்பு மட்டும் இல்ல, அதுல ஒரு நுண்ணிய ஒரு பொருள் இருக்கு. எல்லா பொருளையும் ஒரு நுண்ணிய பொருள் இருக்கு. அந்த நுண்ணிய பொருளுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயமும் பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்ம போகக்கூடிய பாதையும் நுண்ணியமா இருக்கணும்னா அந்த வார்த்தைக்கு வலிமை. ஒரு சிறிய வார்த்தைக்கு பெரிய வலிமை உண்டு. அதன் மீதான் திருக்குறள் ஒன்னே கால் அடியில ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தங்கள் அதுக்கு பொருளுக்கு உதாரணம். ஏன்னா அது நுண்ணியமான ஒரு பதிலா இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் அவ்வளவு கிடைக்கும், நம்ம அது அருளா மாறி கிடைக்கும். அந்த வகையில இந்த சத்சங்கத்துல ஏன்னா விரிவா பேசணும்னா நம்ம படிச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறதுல, அதை சிறப்பா நீங்க பெறணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் திருமூலவர் என்ன சொல்றாரு, நான் பெற்ற இன்பம் ஐயகம் பெற, நான் பெற்ற இன்பம் நான் ரொம்ப பெற்றுட்டேன்னு சொல்ல, நான் பெற்ற இன்பம் ஐயகம் பெறன்றார். அந்த வகையில நாம எல்லாரும் பெறணும்னா அவர் ஒண்டி மட்டும் பெறுறது பெருசு பேசுறவங்க கேட்கிறவங்க எல்லாரும் பெறணும், அதன் மூலியமா பல பேர் பெறணும், அதுக்கு இறை அருள் துணை நீக்கணும். அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு சத்தங்கமா இருந்துச்சு. இன்னும் நல்ல கேள்விகளை கொண்டுட்டு வாங்க, கேள்வியை கொண்டு வந்தா பதிலுக்கு ஒண்ணு பஞ்சமே இல்லை சைவ சித்தாந்தத்துல. இது கிடைக்காததான் ரொம்ப பேர் எல்லாரும் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வினைக்கு இருந்தாதான் அது கிடைக்கும். நான் போய் வாங்க வாங்க எங்க பாபாஜி இதுல எங்க சார் சொல்றாரு கேளுங்க கேளுங்கன்னா போயா சில நேரத்துல நான் கேட்டா அதுல நீ ஒரு ஆள், ஏன்னா அவங்களுக்கு அந்த வினை இருக்கிறவங்களையும் அந்த இடத்துல கொடுத்துட்டு கூடாது. நாம வேணா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த வகையில எல்லாருக்கும் இது போய் கிடைக்க, உங்களுக்கும் அது கிடைக்க நம்ம அதை செயல்பட பாபாஜிய திருவருள்ல நம்ம நாடி நிற்குவாங்க. ஓம் கிரியர் பாபாஜி நமோ, ஓம் சிவாய.
நன்றி கார்த்தி சார், வனமை போலவே மிகவும் அருமையாக அதை இறுதி தொகுப்பாக உங்களுடைய சொந்த அனுபவ கருத்திலிருந்து சைவ சித்தாந்த அனுபவ கருத்திலிருந்து பாபாஜி பெரம்பொருளின் அருளுடன் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருள் வாக்கு. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.